ஏழாவது ஊழியர்களும் சுயாதீன ஊழியர்களும் ஒத்துழைத்தல், ஐக்கியத்துடன் களச்சேவை செய்தல், அறுவடைக்கு ஆயத்தமாகும் களங்களுக்கு ஊழியர்களும் சுயாதீன ஊழியர்களும் செல்ல வேண்டும். மறக்கப்பட்டுள்ள வேதாகமச் சத்தியங்களை எங்கெல்லாம் போதிக்கிறார்களோ அங்கே அவர்கள் அறுவடையைக் காண முடியும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோரையும் கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போரையும் கண்டுகொள்ளலாம். சத்திய விதைகளை விதைப்பதில் பெரும்பகுதி வேலையை ஊழியர்களிடம் விட்டுவிட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமல்ல. ஊழிய அழைப்பை பெறாதவர்களை அவர்களுடைய பல்வேறு திறமைகளுக்கேற்ப எஜமானுக்காக உழைக்க ஊக்குவிக்க வேண்டும். இப்போது சோம்பலாக இருக்கும் நூற்றுக்கு ஆண்களும் பெண்களும் போதுமான அளவுக்கு சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய நண்பர்கள் அயலகத்தாருடைய குடும்பங்களுக்கு சத்தியத்தை அறிவித்தாலே எஜமானுக்காக மிகப்பெரிய சேவையைச் செய்ய முடியும். அறிவிக்க வேண்டிய சத்தியத்தை தம் ஊழியர்களிடம் தேவன் ஒப்படைத்துள்ளார். திருச்சபைகள் இதை பெற்றுக்கொண்டு எல்லாவிதத்திலும் பிறருக்குச் சொல்ல வேண்டும். தங்களுக்கு கிடைக்கும் முதல் ஒளிக்கதிர்களை உள்வாங்கி மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். ஊழியர் ஒரு பாரத்தை தூக்கும்போது மக்களும் அவரோடு சேர்ந்து தூக்க வேண்டும். அப்போது அவருடைய முயற்சிகளுக்கு உதவ முடியும், அவருடைய பாரங்களை இலகுவாக்க முடியும். அப்போதுதான் வேலையால் களைத்துப் போகாமலும் அதைரியமடையாமலும் இருப்பார். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தேவப்பணியை பரப்புவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் மக்கள் செய்யாவிட்டால் திருச்சபையில் நிலையான மாற்றமுண்டாக்குகிற தாக்கத்தை உண்டாக்க முடியாது. வல்லமையான கூட்டணி. என்ன போதிக்கிறோம் என்பதை வைத்தல்ல, திருச்சபையாராக எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை வைத்துதான் உலகம் நம் நம்பிக்கைகளை நம்பும். ஊழியர் பிரசங்க மேடையில் நின்று சுவிசேஷ கருத்துக்களை கூறலாம், ஆனால் வாழ்க்கையில் பக்தி வெளிப்படும்போதுதான் சபையின் ஆற்றல் புலப்படும். நம் சபையில் அங்கத்தினர்களாக உள்ள ஆண்களும் பெண்களும் ஊழியம் செய்ய புறப்பட்டு ஊழியர்களோடும் திருச்சபை அதிகாரிகளோடும் சேர்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிற வரையிலும் இந்த பூமியில் தேவப்பணி நிறைவேற முடியாது. ஆத்தும ரட்சிப்பில் பிரசங்கத்தின் பங்கு மிகக் குறைவுதான். தேவ ஆவியானவர் பாவிகளுக்கு சத்தியம் குறித்து உணர்த்தி திருச்சபையின் கரங்களில் அவர்களை ஒப்படைக்கிறார். ஊழியர்கள் தங்களுடைய பங்கைச் செய்யலாம், ஆனால் திருச்சபை செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்யவே முடியாது. தேவ சத்தியத்தை அறிவிக்கிற பணியானது அபிஷேகம் பெற்ற ஒரு சில ஊழியர்களிடம் மட்டும் ஒப்படைக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் சீடர்களெனச் சொல்லும் அனைவருமே சத்தியத்தை பரப்ப வேண்டும். தண்ணீர்களின் மேல் விதையை விதைக்க வேண்டும். ஊழியர்கள் இனிமையான ஆணித்தரமான பிரசங்கங்களைச் செய்யலாம். திருச்சபையை வளர்க்கவும் பெருக்கவும் அதிக பிரயாசம் எடுக்கலாம். ஆனால் சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்களாக தங்களுடைய பங்கைச் செய்யாவிட்டால் திருச்சபை எப்போதும் இருளிலும் பலமில்லாமலும் தான் இருக்கும். உலகம் கடினமான இருள்மிக்க ஒரு இடமாக இருக்கிறது. எனவே ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்வதின் செல்வாக்கு நன்மைக்கேதுவான ஆற்றலாக விளங்கும். மிக மோசமான தவறு. ஆத்தும ரட்சிப்பின் பணியை ஊழியத்தின் மூலம் மட்டும்தான் செய்ய முடியுமென நினைப்பது மிகப்பெரிய தவறு. தாழ்மையும் அர்ப்பணிப்புமிக்க விசுவாசிகளுக்கு திராட்சத் தோட்டத்தின் எஜமான் ஆத்துமாக்கள் மேலான பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு மிகுந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிற அனைவருக்கும் இரட்சகரின் ஊழிய கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தேவசபையின் தலைவர்கள் உணர வேண்டும். ஊழியத்திற்கென்று கைகளை வைத்து அபிஷேகிக்கப்படாத ஏராளமானவர்களை தேவன் தம்முடைய திராட்சத் தோட்டத்திற்கு அனுப்புவார். ஊழியர்தான் எல்லா சுமைகளையும் சுமக்க வேண்டும், எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறானது. அளவுக்கு மிஞ்சி வேலை செய்பவர் சுகமிழந்து மரிக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் திட்டமிட்டுள்ளது போல அந்த பாரத்தை சுமக்க தோள் கொடுத்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பார். கிறிஸ்துவை பின்பற்றவும் அவர் ஊழியம் செய்தபடி செய்யவும் பணியாளர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படி திருச்சபையில் உள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தானே எப்போதும் ஜபிக்க வேண்டும், தானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், தானே பேச வேண்டும் என்று ஊழியர் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு சபையிலும் அதற்கென உதவிக்காரர்களை பயிற்றுவிக்க வேண்டும். கூட்டங்களையும் வேத பாடங்களையும் நடத்துவதற்கு மாறி மாறி ஆட்களை நியமிக்கலாம். அவ்வாறு செய்யும்போது தேவன் தந்துள்ள தாலந்துகளை விசுவாசிகள் பயன்படுத்த முடியும். செய்கிற வேலையில் அவர்கள் பயிற்சி பெற முடியும். திருச்சபை செய்ய வேண்டிய வேலையை ஊழியர்களே செய்யக்கூடாது. பிறர் கடமையாற்ற தடையாக இருக்கக்கூடாது. சபையிலும் சமுதாயத்திலும் எவ்வாறு சேவை செய்ய வேண்டுமென அங்கத்தினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவிசுவாசிகளுக்கு நம் விசுவாசத்தை சொல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அதில் தங்களுக்கு ஆர்வம் இல்லாதது போல சபை அங்கத்தினர்கள் பெரும்பாலும் பின்தங்குகிறார்கள். பாரம் முழுவதையும் ஊழியர் மேல் சுமத்துகிறார்கள். இதனால்தான் நம்மில் திறமை வாய்ந்த ஊழியர்களுடைய பிரயாசத்திற்கு கூட சில சமயங்களில் பயனில்லாமல் போகிறது. ஊழியரின் கடமை. நம் திருச்சபைகளின் அங்கத்தினர்களுக்கு ஊழியர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த உதவி பிரசங்கம் செய்வது அல்ல, மாறாக அவர்கள் வேலை செய்வதற்கான திட்டம் வகுப்பதாகும். மற்றவர்களுக்காகச் செய்ய வேண்டிய ஏதாவது வேலையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் கிருபையை பெற்றவர் கிறிஸ்துவுக்காக பணியாற்ற வேண்டிய அவசியத்தை அனைவரும் கண்டுகொள்ள உதவுங்கள். வேலை செய்யும் விதத்தை அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள். குறிப்பாக தேவனுடைய உடன் ஊழியர்களாக எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கிறிஸ்துவை அறியாதோருக்கு தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் செய்ய மக்களை வழிநடத்துகிற சத்தியங்களை பிரசங்கியுங்கள். தனிப்பட்ட முயற்சியை ஒவ்வொரு விதத்திலும் ஊக்கப்படுத்துங்கள். திருச்சபை அங்கத்தினர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுவதற்கு தேவன் சுமத்தியுள்ள பாரத்தை, அதாவது ஆத்துமாக்களை சத்தியத்திற்குள் வழிநடத்த வேண்டுமென்கிற பாரத்தை சுமக்க வேண்டுமென ஊழியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கடமையை நிறைவேற்றாதவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிக முயற்சி எடுக்க வேண்டும். ஊழியர் பவார்த்துக் கொள்வார் என்று மக்கள் உங்களை சார்ந்திருக்க அனுமதிக்காதீர்கள். மாறாக தங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படி தாலந்துகளை பயன்படுத்த அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது பரலோக தூதர்களும் ஒத்துழைப்பார்கள். தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ள உதவுவார்கள். விசுவாசிகள் சிலர் இருக்கிற பகுதியில் ஊழியம் செய்யும்போது அங்குள்ள அவிசுவாசிகளை மனமாற்ற ஊழியர் முதலில் முயலக்கூடாது. தன்னோடு ஒத்துழைத்து வேலை செய்ய நம் அங்கத்தினர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அங்கத்தினர்கள் மேல் தனிப்பட்ட அக்கறை காண்பித்து அவர்கள் ஆழமான அனுபவத்தைப் பெறவும் மற்றவர்களுக்காக சேவை செய்யவும் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஜெபத்தாலும் பிரயாசத்தாலும் ஊழியரை தாங்கும் அளவிற்கு அவர்கள் பக்குவப்பட்டுவிட்டால் ஊழியருடைய முயற்சிகளுக்கு அதிக வெற்றி கிடைக்கும். ஒரு விதத்தில் பார்த்தால் ஒரு பணியாளர் குழுவின் தலைவனைப் போன்ற நிலையில் போதகர் இருக்கிறார். ஒரு கப்பர் குழுவின் தலைவனைப் போன்ற பதவியில் இருக்கிறார். தங்களுக்கு கீழுள்ளவர்கள் அவரவர் வேலையை சரியாக துரிதமாக செய்கிறார்களா என்று பார்ப்பதுதான் இந்த தலைவர்களுடைய பணி. அவசர நிலையின் போதுதான் இவர்கள் தாங்களே செயல்படுவார்கள். ஒருமுறை ஒரு பெரிய ஆலையின் உரிமையாளர் தன்னுடைய கண்காணிப்பாளர் ஆலையின் சக்கரப்பகுதியில் எதையோ பழுது பார்த்துக் கொண்டிருந்ததை கவனித்தார். அப்போது அங்கிருந்த பணியாளர்கள் 6 பேர் எதுவும் செய்யாமல் அங்கே நின்றிருந்தார்கள். அநியாயமாக எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அது பற்றி நன்கு கேட்டறிந்து கொண்ட முதலாளி அந்த கண்காணிப்பாளரை தன் அலுவலகத்திற்கு அழைத்தார். அவருக்குரிய சம்பளம் முழுவதையும் கொடுத்து அவரை வேலையிலிருந்து நீக்கினார். ஆச்சரியமடைந்த கண்காணிப்பாளர் அதற்கான விளக்கம் கேட்டார். அப்போது முதலாளி சொன்னது இதுதான். 6 பேரை வேலை வாங்குவதற்காக உங்களை பணிக்கு அமர்த்தினேன். 6 பேரில் யார் வேண்டுமானாலும் நீங்கள் செய்த வேலையை செய்திருக்க முடியும் என்பது தெரிகிறது. 6 பேரை சோம்பேறிகளாக வைத்திருப்பதற்காக 7 பேர் சம்பளத்தை என்னால் கொடுக்க முடியாது என்று முதலாளி விளக்கம் கொடுத்தார். சில சூழ்நிலைகளுக்கு இந்த சம்பவம் பொருந்தும், சிலவற்றுக்கு பொருந்தாது. திருச்சபையின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த பணிகளில் சபை அங்கத்தினர்கள் அனைவரையும் எவ்வாறு ஈடுபடுத்த வேண்டும் என்பது போதகர்கள் பலருக்கு தெரியவில்லை அல்லது அதற்காக முயற்சிப்பதில்லை. தங்களுடைய மந்தையை ஊழியத்தில் ஈடுபடுத்துவதில் போதகர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தினால் அதிகமாகச் சாதிக்கலாம். வேத வாசிப்புக்கும் வீடு சந்திப்புக்கும் அதிக நேரம் கிடைக்கும். சச்சரவுக்கான காரணங்களையும் தவிர்க்கலாம். நல்லதொரு முன்மாதிரி. தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் மனமாறியவர்களுடைய ஆவிக்குரிய நலனில் அதிக அக்கறை காட்ட தான் கடமைப்பட்டிருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தார். மெய்யான ஒரே தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் அவர்கள் வளருவதை அவர் விரும்பினார். ஊழியத்தின் போது பல சமயங்களில் இயேசுவில் அன்பாயிருந்த ஆண்கள் பெண்களோடு சேர்ந்து ஜெபிப்பார். தேவனோடு உயிருள்ள உறவை வைத்திருக்க உதவும்படி தேவனிடம் கேட்டுக்கொள்வார். சுவிசேஷ சத்தியத்தின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு எவ்வாறு வீச வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார். இவ்வாறு தாம் ஊழியம் செய்த மக்களை விட்டு பிரிந்த பிறகு தேவன் அவர்களை தீமையிலிருந்து பாதுகாக்கவும் நற்செய்தி பணியில் ஊக்கமாகவும் தீவிரமாகவும் ஈடுபட அவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டிக் கொள்வார்.